வணக்கம் பேராயர் அவர்களே, வத்திக்கானில் நடைபெற்று வரும் இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தில் தாங்கள் கேட்டவை, தங்களை கவர்ந்தவை இவை பற்றி எமது வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
முதலாவது, பல ஆயர்களுடைய பேரவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இந்த நியூ எவாஞ்சலைசேஷன் புதிய அறிவிப்பு இந்த படலத்தில் நாம் தனியாக கத்தோலிக்கர்கள் மட்டும் செய்தால் நல்லா இருக்காது, நம்மை சேர்ந்த அனைத்து கிறிஸ்துவ சகோதரர்களும், அதாவது ப்ரோட்டஸ்டான்ஸு, ஆர்த்தடாக்ஸு, ஆங்கிலிக்கன் சர்ச்சு, பெண்டகோஸ்டல் குரூப்ஸு, பேப்டிஸ்ட் சர்ச்சஸ்ஸு, அப்படி மெத்தாடிஸ்ட்டு, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன் நாம் எவாஞ்சலைசேஷனை பற்றி சில பொதுமையான கருத்துக்களை முன்வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்தியாவிலேருந்து அனுப்பி வச்சுருந்தேன். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அதிகமாக இவங்களெல்லாம் அழைச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. கத்தோலிக் ஆயர்கள் ஏறக்குறைய ஒரு 90 விழுக்காடுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லலாம். மற்ற இந்த பிரதிநிதிகள்லாம் வந்து பேராயர் கேன்டர்பரியிலேருந்து வந்திருந்தார், அமெரிக்காவிலேருந்து பைபிள் சொசைட்டினுடைய டைரக்டர் வந்திருந்தார், பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய டைரக்டர் வந்திருந்தார், அப்புறம் பர்த்தலோமே ஆஃப் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சில் வந்திருந்தாங்க. ஆகவே எல்லாருமே சேர்ந்து இந்த நியூ எவாஞ்சலைசேஷனை பற்றி போப்பாண்டவர் எடுத்திருக்கின்ற முயற்சியை ரொம்ப வரவேற்றாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு காலத்தை நம்ம தொட்டிருக்கிறோமே, அணுகியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்த ஒற்றுமையான ஒரு இது வரைக்கும் கண்டிராத புராள வத்திக்கான் போது சங்கத்தில் அவங்களும் அப்சர்வ் ஆகிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து கலந்து உரையாடியது அவர்கள் கருத்தெல்லாம் சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்தது.
பேராயர் அவர்களே, இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தில் வலியுறுத்தப்பட்ட முக்கிய கருத்துக்கள் என்னென்ன?
முக்கிய கருத்துக்கள் இப்போ இன்னும் முழுமையாக ஆகவில்லை. ஒரு 55 ப்ரொபோசிஷன் கொண்டு வந்திருக்காங்க, 51 தலைப்புகளில். அதாவது, புதிய அறிவிப்பு என்பது புதிய அறிவிப்பு தானே ஒழிய புதிய நற்செய்தி அல்ல. புதிய நற்செய்தி இயேசு அன்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாதவர். அதாவது, எபிரேயர் கேது நிருபம் 13:8 சொல்லப்பட்டிருப்பது போல நற்செய்தி ஒன்று தான். அதாவது, இயேசு நற்செய்தி, அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வு. இதை நாம் திருப்பியோ மாற்றியோ சொல்வதற்கு வழியே இல்லை என்றால் இயேசு ரொம்ப கிளீனாக சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே அவருடைய வரலாறு, அப்படி திருச்சபையினுடைய போதனை, அதை நாம் கத்தோலிக்கிறார்கள் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இதில் நாம் வந்தெல்லாம் மாற்றிக்கிட்டு சொல்லுவதற்கில்லை. இக்காலம் மாறி வருகின்ற காலம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் கலாச்சாரங்கள், மக்கள் பழக்க வழக்கங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய இயக்கங்கள், தாக்கங்கள், இவளெல்லாம் பல நாடுகளே பல விதமாக பாய்த்திருக்குது. குறிப்பாக மேலை நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளில் நாம் தெரிஞ்சிருக்கிற உண்மை என்னவென்றால், கடவுளை விட்டும் விசுவாசத்தை விட்டும் மிக தூரத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் ஏன், எதற்காக, நமக்கு விஞ்ஞானமே போதும், அல்லது நமக்கு இருக்கின்ற வசதிகளே போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருப்பதனால, எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கும் இங்கும் நிலவுகின்ற காரணத்தினால, விசுவாசத்தை முதலாக கிறிஸ்துவ விசுவாசத்தை, திருச்சபையுடைய போதனை விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் திருச்சபையில் இருக்கின்ற பல அங்கங்களிலே பணிபுரிகின்றவர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், தலைவர்கள், இளைஞர்கள், நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த எக்குமெனிக்கல் ஸ்பிரிட்டோடவும் சேர்ந்து இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு ஒரு புது வகையான வகையில் நாம் செல்ல வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை தான் அதிகமாக நாங்கள் பேசிக்கிட்டு வரோம்.
இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தில் தாங்களும் 5 நிமிடம் பேசினீர்கள், தாங்கள் பகிர்ந்து கொண்டவை என்ன?
ஒவ்வொருத்தருக்கும் 5-5 நிமிஷம் நிச்சயமா கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷத்துல நாம நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம், அது அப்படியே ரெக்கார்ட்லயும் போயிடுது, அப்புறம் இங்க மீடியாவில் உடனே ஃபிளாஷ் பண்ணாங்க. நான் தயார் பண்ணிக்கிட்டு வந்தேன். நம்ம இந்தியாவில் ஃபெலிக்ஸ் வெல்ஃபர்ட் நல்ல தியோலோஜின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஃபாதர்கள் தியோலோஜின்ஸ் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தயார் பண்ணி வச்சேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இக்காலத்திற்கு தகுந்தவாறு மக்களுடைய சமூக பொருளாதார, இன்னும் சுற்றுப்புற சூழல், விஞ்ஞானம், இந்த இதில் எந்த இதை நம்ம முன்ன வைக்க வேண்டும் சொல்லி 3 பாயிண்ட் தயார் பண்ணிக்கிட்டு வந்தேன். முதல் பாயிண்ட் வந்து இந்த மெத்தடாலஜி ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய கற்பிக்கும் முறை. இயேசு வந்தபோது அவர் தானே முக்கியமான ஆசிரியர், அவர் எப்படி அறிவித்தார், தன்னையே எப்படி தெரிவித்தார் என்பது தான் நமக்கு மெத்தட் வேண்டும் மொழிய, அவரை அறிவிப்பதற்கு நாம் ஒரு புதுசாக ஒரு மெத்தோட கண்டுபிடிக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கலாம், அது இல்லை நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நாமளும் மனிதர்கள், நாமளும் கிறிஸ்து இணைந்திருக்கிறோம். ஆனால் இயேசு தம்மை வெளிப்படுத்துவதற்கு என்ன முறையை பின்பற்றினார்னாக்கா, ஜஸ்டிஸ் கால்டு பெடகஜி ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய போதனா முறை, இயேசுனுடைய அணுகுமுறை. அதில் வந்து இந்த சமாரிட்டின் உமனை எப்படி அணுகினார், தானே தம்மை வெளிப்படுத்தாமல் முதல்ல தண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாரு, அப்புறம் படிப்படியாக அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி அவர் யார் என்று கண்டுகொள்கின்றாள். கடைசியில் அந்த பெண்மணியே அந்த வத்தாத நீரை நீர் எங்களுக்கு கொடுப்பீரா என்று அவள் கேட்கின்றாள். உரையாடலுக்கு இறுதியாக இயேசுவை நீரே மெசியா என்று அவங்களே சொல்ல வைக்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தண்ணி கொண்டு வந்து அந்த பானையை அங்கே விட்டுட்டு ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த மக்கள் என்ன சொல்கின்றார்கள், அம்மா நீ சொல்றதுனால இல்லை, எங்கள் கண்ணாலே நாங்கள் பார்க்குறோம் இவர் உண்மையாக மெசியா என்று அவர்களே கண்டுபிடித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலே ஒரு ஆசிரியர் தன்மை போதனா முறையை இயேசு கற்பிக்கின்றார் என்றால் இந்த முறைக்கு தான் வந்து இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் டிஸ்கவரி. அவர்களே புரிந்து கொண்டு அவர்களுடைய இடத்திலிருந்தே இயேசுவை அவரோடு தங்கியிருக்கின்ற இயேசுவை அவர்களே வெளிப்படுத்த வருகின்றார்களே, அறிந்து கொள்கின்றார்களே, அது எவ்வளவு நல்லது. அது இன்னொரு தலைமையில போட்டு இதை நீ நம்பணும், இதை நம்பிதான் ஆகணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துவதற்கு பதிலாக அது ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தேன். இந்த முறை என்னன்னா ஒரு பொறுமையான ஒரு முறை, ஒரு அக்ரெசிவ் மெத்தட் அல்ல, ஒரு ஆக்கிரமிப்பு மெத்தட் அல்ல, மற்றவர்களை அடிமைப்படுத்தி அல்லது மற்றவர்களுக்கு தெரியாது என்று சொல்வதற்கு அல்ல, அவர்களே புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கு பைபிள்லேருந்து நிறைய உதாரணங்களை கொடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், இன்டர் ரிலிஜியஸ் டயலாக். இப்போல்லாம் நம்ம வந்து எல்லா மதங்களையும் மதிக்கணும், அவரோடு உரையாடணும், அந்த உரையாடலிலே நாம் நம்முடைய இயேசுவை அவர் உண்மையின் முழுமை என்பதை நாம் வெளிப்படுத்துவது இந்த உரையாடல் மூலமாக வருகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும், மொழி அவர்களுக்கு நாம் திணிக்கக்கூடாது என்றது ரெண்டாவது. மூன்றாவது சொன்ன பாயிண்ட் நம்ம முக்கியமான பாயிண்ட்டு, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமாக மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது நியூ எவாஞ்சலைசேஷன், அதாவது புதிய அறிவிப்பு ஏழைகளை அதிகமாக தொடுகின்ற, அவர்களுடைய குறைகளை போக்குகின்ற, அவர்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கொள்ளுகின்ற, அவர்களை மதிக்கின்ற ஒன்றாக இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா நியூ எவாஞ்சலைசேஷன் கிடையாது. இப்போ சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டப்படாதவர்கள், இவங்ககிட்ட தான் ஜீசஸ் இருந்தார், அவர்களோடு தான் இருந்தார், அவர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து தான் அப்போஸ்தலர்களாக தலைவர்களாக மாற்றினார், அவர்கள் கையில் தான் திருச்சபை ஒப்படைத்து விட்டு சென்றார். பாத்தீங்களா எவ்வளவு படிப்படியாக ஆண்டவர் அந்த ஏழை மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி ஏழைகளை உருவாக்கி அந்த லீடர்ஷிப் என்பதை அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர் திரும்பி சென்றார் என்பதனை வெளிப்படுத்தி நம்ம இப்ப இருக்கின்ற ஏழைகள், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு தான் நாம் நற்செய்தி முதல் முதலாக நாம் அறிவிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முழுசா எதுவுமே போய் சேர்றதில்லை. அதை நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன், அது போயிருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ளுங்கிறார்கள். ஆனால் என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க ஒரு சில பேர், இந்தியாவிலிருந்து வந்தவங்க ஒரு சில பேர், ஒரு எண்ணி சொல்லணுமான ஒரு 4-5 பேர் தான் என்னுடைய கருத்துக்கு ரொம்ப வலியுறுத்தி காது கொடுத்து கேட்டார்கள். ஆனால் இது ஒரு ப்ரொபோசிஷனாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம், அது எந்த அளவில் இறுதியில் எடுத்துக்கொண்டு வெளியிட போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது இல்லைன்னா நியூ எவாஞ்சலைசேஷன் புக்கு போடலாம், நியூ எவாஞ்சலைசேஷன் மாநாடு நடத்தலாம். இந்த ஏழைகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நசுக்கப்பட்டவர்களையும் நலிந்தவர்களையும் போய் அடையவில்லை என்றால் அது நீ எத்தனை முறை திருப்பி திருப்பி நீ எவாஞ்சலைசேஷன் சொன்னாலும் கூட மக்களை அதை நம்ம திருப்பி கேட்பாது. என்ன நியூ இருக்கு? இயேசு செய்த பாணியை முற்றுமையாக நாம் ஏற்றுக்கொண்டால்தான், அவர் எப்படி நச்சை அறிவித்தாரோ அந்த நச்சை நாம் அறிவித்தால்தான் அது நியூவாக இருக்கும். எப்பவுமே இயேசுவே தம்மை அறிவிப்பதற்கு என்ன முறையை கண்டுபிடித்தார் என்பதை விட அவரை விட இன்னொரு புதிய ஒரு முறை இப்ப 21-ஆம் நூற்றாண்டு நாம் கண்டுபிடிச்சிட போறோமா? கடவுளுக்கு தெரியாத ஒரு பொறுமுறைய.
பேராயர் அவர்களே, இந்த உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பலனாக இந்திய தலத்திரு அவைக்கு தாங்கள் எடுத்து செல்வது என்ன?
அதனால கடைசியில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க கேட்டது நம்ம நல்லா இருக்கு. இந்த எல்லாருமே இப்ப சேர்ந்து இந்த ஒரு புதிய அறிவிப்பு என்பது தேவை என்பதை புரிந்து கொண்டார்கள். பழமையான விதத்தில் நாம் செல்ல முடியாது. ஒரு பழைய முறையில கேட்டகிசம் சொல்லி கொடுக்கறது, பழைய முறையில் பங்கு நடத்துறது, பங்கு பேரவை நடத்துறது, அப்படி இல்லை. எல்லாருக்கும் முக்கியத்துவம், எல்லோருமே நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதனுடைய முதல் தலைவர் ஆயர். கடமை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. அதுதான் நான் எடுத்து செல்வது என்பதை விட நம் திருச்சியை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆயர் கடமை இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குருக்கள், அதற்கு அடுத்தபடியாக துறவரத்தார், டீக்கன்கள், ஆண் பெண் துறவரத்தார், பிறகு லே பீப்புள், யூத், சில்ட்ரன், அந்த சிக் பீப்புள், அந்த மார்ஜினலைஸ்ட் பீப்புள், மைக்ரன்ட் பீப்புள், அந்த எக்குமெனிக்கல் பீப்புள், இவர்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இந்த புதிய நற்செய்தியை அறிவிக்கின்ற பாணியிலே முழுமையாக பொறுப்போடு இறங்க வேண்டும். புதிய வேகத்தோடு, புதிய ஆர்வத்தோடு, புதிய ஒரு துடிப்போடு இறங்க வேண்டும். பொறுப்போடு, அந்த கடமை உணர்வோடு இறங்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அதே தான் நாம் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக நான் இந்திய திருச்சபைக்கும் தமிழக திருச்சபைக்கும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.
பேராயர் அவர்களே, புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி குறித்த 13வது உலக ஆயர்கள் மாமன்றம் பற்றிய தங்களது கருத்து பகிர்வுகளுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் மிக்க நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.